ஓம் சாந்தி. 2/10/2024. இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் செய்வீர்கள் என்றால் அநேகருக்கு உங்களின் காட்சி கிடைத்து கொண்டே இருக்கும். கேள்வி: சங்கம யுகத்தில் எந்த ஒரு விதி மூலம் தனது இதயத்தை சுத்தப்படுத்த முடியும்? பதில்: நினைவில் இருந்து உணவு சமைக்க வேண்டும், மேலும் நினைவில் இருந்து உண்ணவும் வேண்டும். அப்போது இதயம் சுத்தமாகிவிடும். சங்கம யுகத்தில் பிராமணர்களாகிய உங்கள் மூலம் சமைக்கப்பட்ட தூய்மையான பிரம்மா போஜனம் தேவதைகளுக்கு கூட மிகவும் பிடித்தமானதாகும். யாருக்கு பிரம்மா போஜனத்தின் மீது மதிப்பு உள்ளதோ அவர்கள் தட்டை கழுவி கூட குடித்து விடுவார்கள். புகழும் அதிகம் உள்ளது. நினைவில் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடுவதால் சக்தி கிடைக்கிறது, இதயம் சுத்தமாக ஆகிறது. ஓம் சாந்தி. சங்கம யுகத்தில்தான் பாபா வருகிறார். தினம்தோறும் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியுள்ளது. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, உங்களை ஆத்மா என்று உணருங்கள். இதுபோல ஏன் சொல்கிறார்? நிச்சயமாக அவர் எல்லையற்ற தந்தை. ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்பது குழந்தைகளுக்கு நினைவில் இருக்க வேண்டும். சேவைக்காக விதவிதமான கருத்துக்களை பற்றி புரிய வைக்கிறார். குழந்தைகள் சொல்கின்றனர், சேவை இல்லை, நாங்கள் வெளியில் போய் எப்படி சேவை செய்வது என்று. பாபா சேவைக்கான யுக்திகளை மிக சுலபமாக புரியும்படி சொல்கிறார். சித்திரம் கையில் இருக்க வேண்டும். ரகுநாத்தின் கருப்பான சித்திரமும் இருக்க வேண்டும், வெள்ளையான சித்திரமும் இருக்க வேண்டும். கிருஷ்ணர் அல்லது நாராயணருடைய சித்திரம் கருப்பானதும் வேண்டும், வெண்மையானதும் வேண்டும். சிறிய சித்திரமாகவே இருந்தாலும் சரிதான். கிருஷ்ணருடைய மிக சிறிய சித்திரத்தை கூட உருவாக்குகின்றனர். நீங்கள் ஆலயத்தில் பூஜாரியிடம் கேட்கலாம், இவர்கள் உண்மையில் வெள்ளையாக இருந்தார்கள் எனும் பொழுது ஏன் கருப்பாக செய்திருக்கிறீர்கள்? இதுவோ குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆத்மா எப்படி விதவிதமான பெயர் வடிவங்களை தாரணை செய்து கீழே இறங்கி வருகிறது? எப்போதிருந்து காமசிதையின் மீது ஏறுகிறதோ அப்போதிருந்தே கருப்பாகி விடுகிறது. ஜெகநாதர் அல்லது ஸ்ரீநாத் ஆலயத்திற்கு ஏராளமான யாத்ரீகர்கள் வருகிறார்கள். உங்களுக்கு அழைப்பு கூட கிடைக்கிறது. சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஸ்ரீநாத்தின் 84 பிறவிகளின் வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறோம். சகோதர சகோதரிகளே, வந்து கேளுங்கள். இது போன்ற சொற்பொழிவை வேறு யாரும் செய்ய முடியாது. நீங்கள் புரிய வைக்க முடியும் இவர் ஏன் கருப்பாகி இருக்கிறார் என்பது பற்றி. ஒவ்வொருவரும் தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்றவராக அவசியம் ஆகியே தீர வேண்டும். தேவதைகள் இப்போது வாம மார்க்கத்தில் சென்றுள்ளனரோ அப்போது அவர்களை கருப்பாக ஆக்கிவிட்டனர். காமசிதையில் அமர்வதால் இரும்பு யுகம், இரும்பின் நிறம் கருப்பாக உள்ளது, தங்கத்தினுடையது தங்கமாக அதை வெள்ளை என சொல்வார்கள். அவர்கள்தான் பிறகு 84 பிறவிகளுக்கு பிறகு கருப்பாகின்றனர். ஏணிப்படியின் சித்திரமும் அவசியம் கையில் இருக்க வேண்டும். ஏணிப்படியும் பெரியதாக இருக்குமானால் யார் வேண்டுமானாலும் தூரத்திலிருந்து நன்றாக பார்க்க முடியும். மேலும் பாரதத்திற்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என நீங்கள் புரிய வைப்பீர்கள். உயர்வு மற்றும் தாழ்வு என எழுதப்பட்டு உள்ளது. குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். இந்த உலகத்தின் சக்கரம் எப்படி சுழல்கிறது? தங்க யுகம், வெள்ளி யுகம், செம்பு யுகம், பிறகு இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தையும் காட்ட வேண்டும். அதிகமான சித்திரங்களை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, ஏணிப்படியின் சித்திரம் பாரதத்திற்கு முக்கியம். இப்பொழுது மீண்டும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக நீங்கள் எப்படியாக முடியும்? பதீத பாவனர் ஒரே ஒரு தந்தைதான். அவரை நினைவு செய்வதன் மூலம் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. குழந்தைகளாகிய உங்களிடம் முழு ஞானமும் உள்ளது. மற்ற அனைவரும் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். பாரதம் ஞானத்தில் இருந்தபோது பெரும் செல்வம் மிகுந்த நாடாக இருந்தது. இப்பொழுது பாரதம் அஞ்ஞானத்தில் உள்ளது. அதனால் எவ்வளவு ஏழையாக உள்ளது? ஞானி மனிதர்கள் மற்றும் அஞ்ஞானி மனிதர்கள் உள்ளனர் அல்லவா? தேவி தேவதைகள் மற்றும் மனிதர்கள் என்பது பெயர் பெற்றதாகும். தேவதைகள் சத்யுக த்ரேதாயுகத்தில், மனிதர்கள் துவாபர கலியுகத்தில். சேவை எப்படி செய்வது என்பது குழந்தைகளின் புத்தியில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஏணிப்படியின் சித்திரம் புரிய வைப்பதற்கு மிகவும் நல்லது. பாபா கூறுகிறார், இல்லறத்தில் இருங்கள். ஷரீர நிர்வாகத்திற்காக வேலை முதலியவற்றை செய்தாக வேண்டும். உலகாய கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். மீதி நேரம் கிடைத்தால் சேவைக்கான சிந்தனை செய்ய வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்வது? இங்கோ நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்ய இயலாது. இங்கோ பாபாவின் முரளியை கேட்பதற்காக வருகிறீர்கள். இதில்தான் மாய மந்திரம் உள்ளது. பாபாவை மந்திரவாதி என சொல்கின்றனர் அல்லவா? பாடவும் செய்கின்றனர். முரளி உங்களிடம் உள்ள மாயாஜாலம். உங்களின் வாயினால் இசைக்கும் முரளியில் மாயாஜாலம் உள்ளது. மனிதரிலிருந்து தேவதை ஆகி விடுகின்றனர். இப்படி ஒரு மந்திரவாதி பாபாவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. பாடலும் உள்ளது. மனிதரிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கு அதிக நேரம் ஆகாது. பழைய உலகத்திலிருந்து புதிய உலகமாக அவசியமாக வேண்டும். பழைய உலகம் அவசியம் அழிந்து விட வேண்டும். இந்த சமயம் நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ராஜா ஆக வேண்டும். இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். 84 பிறவிகளுக்கு பிறகு முதல் நம்பரில் பிறவி எடுக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தின் சரித்திரம் பூகோளம் திரும்பவும் நடைபெறுகிறது. சத்தியுகம் த்ரேதாயுகம் இருந்து சென்றுள்ளது. அது மறுபடியும் வந்தாக வேண்டும். நீங்கள் எங்கே அமர்ந்து இருந்தாலும் புத்தியில் நாம் திரும்பி செல்கிறோம். பிறகு சதோ பிரதானமான தேவி தேவதையாக ஆகிறோம் என்பது நினைவில் இருக்க வேண்டும். அவர்கள் தேவதைகள் என சொல்லப்படுகிறார்கள். இப்போது மனிதர்களிடம் தெய்வீக குணங்கள் இல்லை. ஆக நீங்கள் எங்கே இருந்தாலும் சேவை செய்ய முடியும். எவ்வளவுதான் வேலை முதலியவை இருந்தாலும் இல்லறத்தில் இருந்தவாறே வருமானத்தை சேமித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் தூய்மையினுடையது. தூய்மை இருந்தால் அமைதி செல்வ செழிப்பு இருக்கும். முழு தூய்மை ஆகிவிட்டால் பிறகு இங்கே இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் அவசியம் சாந்தி தாமம் சென்றாக வேண்டும். ஆத்மா தூய்மையாகிவிட்டால் பிறகு ஆத்மா இந்த பழைய சரீரத்துடன் இருக்க வேண்டியது இல்லை. இதுவோ அசுத்தமானது அல்லவா? 5 தத்துவங்கள் அசுத்தமாக உள்ளன. ஷரீரம் இதனால்தான் உருவாகிறது. இது மண்ணாலான உருவம் என சொல்லப்படுகிறது. 5 தத்துவங்களால் ஆன ஒரு ஷரீரம் முடிந்து போகிறது, மற்றொன்று உருவாகிறது. ஆத்மாவோ இருக்கவே செய்கிறது. ஆத்மா ஒன்றும் உருவாகிற ஒரு பொருள் அல்ல. ஷரீரம் முதலில் எவ்வளவு சிறியது, பிறகு எவ்வளவு பெரியதாக ஆகிறது. எவ்வளவு உறுப்புகள் கிடைக்கின்றன, அதன் மூலம் ஆத்மா முழு பாகத்தையும் நடிக்கிறது. இந்த உலகம் அற்புதமானது. அனைத்திலும் அற்புதமானவர் பாபா. அவரை பற்றிய அறிமுகத்தை தருகிறார். நாம் ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறோம். ஆத்மா பிரவேசமாகிறது. ஒவ்வொரு பொருளும் அற்புதமானது. மிருகங்களின் சரீரம் முதலியவை எப்படி உருவாகின்றன? அற்புதம் அல்லவா? ஆத்மாவோ அனைவரிடமும் அதே சிறிய அளவுதான். யானை எவ்வளவு பெரியது, அதற்குள் இவ்வளவு சிறிய ஆத்மா போய் அமர்ந்து கொள்கிறது. பாபாவோ மனித பிறவியின் விஷயத்தை கூறுகிறார். மனிதர்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றனர்? 84 லட்சம் பிறவிகள் கிடையாது. புரிய வைக்கப்பட்டுள்ளது, எத்தனை தர்மங்கள் உள்ளனவோ அத்தனை விதமாக உருவாகிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் எத்தனை தோற்ற அமைப்புள்ள சரீரங்களை எடுக்கிறது? அதிசயம் அல்லவா? பிறகு எப்போது சக்கரம் திரும்பவும் நடைபெறுகிறதோ அப்போது ஒவ்வொரு பிறவியிலும் தோற்றம், பெயர், வடிவம் முதலியவை மாறிவிடுகின்றன. கருப்பான கிருஷ்ணர், வெள்ளையான கிருஷ்ணர் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அவரது ஆத்மா முதலில் வெள்ளையாக இருந்தது. பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து கருப்பாகி விடுகிறது. உங்கள் ஆத்மாவும் கூட விதவிதமான தோற்றம், விதவிதமான சரீரங்களை எடுத்து பாகத்தை நடிக்கிறது. இதுவும் நாடகம். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. அனைவரும் நடிகர்கள். ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுத்து பிறகு பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு பிறவியிலும் உறவுகள் முதலியன மாறிவிடுகின்றன. ஆக பாபா புரிய வைக்கிறார், இது உருவாக்கப்பட்ட நாடகம். ஆத்மாதான் 84 பிறவிகள் எடுத்து எடுத்து தமோ பிரதானமாக ஆகியுள்ளது. இப்போது மீண்டும் ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். தூய்மையான உலகமாக இருந்தது, இப்போது தூய்மையற்றதாக உள்ளது. மீண்டும் தூய்மையாக வேண்டும். சதோ பிரதானம், தமோ பிரதானம் என்ற சொற்கள் உள்ளன அல்லவா? சதோ பிரதான உலகம், பிறகு சதோ ரஜோ தமோ சிருஷ்டி. இப்போது தமோ பிரதானமாக ஆகியிருப்பவர்களே மீண்டும் சதோ பிரதானமாக எப்படி ஆவது? தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாக ஆவது? மழை நீரினால் தூய்மையாக ஆக மாட்டார்கள். மழையினால் மனிதர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது. வெள்ளம் வந்துவிட்டால் எத்தனை பேர் மூழ்கி விடுகிறார்கள்? இப்போது பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார், இந்த கண்டங்கள் அனைத்தும் இருக்க போவதில்லை. இயற்கை சேதங்களும் உதவி செய்யும். எவ்வளவு ஏராளமான மனிதர்கள், மிருகங்கள் அடித்து செல்லப்படுகின்றன. தண்ணீரினால் தூய்மையாகி விடுகின்றனர் என்பது அல்ல, ஷரீரம் சென்று விடுகிறது. ஷரீரங்களோ தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகாது. ஆத்மாதான் தூய்மையாக வேண்டும். ஆக பதீத பாவனர் ஒரு தந்தைதான். அவர்கள் ஜெகத்குரு என சொல்லிக் கொள்கின்றனர். ஆனால் குருவின் வேலை சத்கதி அளிப்பது. ஒரே ஒரு தந்தைதான் சத்கதி அளிப்பவர். பாபா சத்குரு அவரே சத்கதியை அளிக்கிறார். பாபா அதிகமாக புரிய வைக்கிறார். இவரும் கூட கேட்கிறார் அல்லவா, குருக்களும் கூட அருகில் சீடர்களை அமர்த்துகின்றனர் கற்றுத்தருவதற்காக. இவரும் கூட அவருக்கு அருகில் அமர்கிறார். பாபா புரிய வைக்கிறார் என்றால் இவரும் கூட புரிய வைப்பார் அல்லவா? அதனால் குரு பிரம்மா முதல் நம்பரில் செல்கிறார். சங்கரை பற்றி கூறுகிறார், கண்ணை திறந்து பஸ்மமாக்கி விடுவார் என்று கூறுகிறார்கள். பிறகு அவரை குரு என்று கூற இயலாது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இவ்வளவு வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட கவலைகளில் இருந்து கொண்டு நாங்கள் எங்களை ஆத்மா என உணர்ந்து எப்படி பாபாவை நினைவு செய்வது என்று அநேக குழந்தைகள் கேட்கிறார்கள். பாபா புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்திலும் கூட நீங்கள் ஹே ஈஸ்வரா, ஹே பகவானே என சொல்லி நினைவு செய்கிறீர்கள் அல்லவா? துக்கம் வரும்போதுதான் நினைவு செய்கிறீர்கள், இரக்கம் தருவாயிலும் சொல்கின்றனர். ராம் ராம் என்று சொல்லுங்கள். ராமநாமத்தின் தானம் செய்யும் நிறுவனங்கள் அதிகமாக உள்ளன. எப்படி நீங்கள் ஞானதானம் செய்கிறீர்கள்? அவர்கள் சொல்கின்றனர், ராம் ராம் என்று சொல்லுங்கள், நீங்களும் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறீர்கள். அவர்களோ சிவனை பற்றி அறிந்திருக்கவில்லை, வெறுமனே ராம் ராம் என்று சொல்லிவிடுகின்றனர். இப்போது இதையும் ஏன் சொல்கின்றனர்? ராம் என்று சொல்லுங்கள், பரமாத்மா அனைவருக்குள்ளும் இருக்கிறார் என சொல்லும்போது ஏன் இவ்வாறு கூறுகிறார்கள்? பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். ராம் அல்லது கிருஷ்ணரை பரமாத்மா என சொல்லப்படுவது இல்லை, கிருஷ்ணர் தேவதை. ராமரை பற்றியும் புரிய வைக்கப்பட்டுள்ளது, அவர் பாதி தேவதை. ஏனென்றால் இரண்டு கலைகள் குறைந்து விடுகின்றன, ஒவ்வொரு பொருளின் கலையும் குறைந்து கொண்டே செல்கிறது. ஆடை கூட முதலில் புதிதாக உள்ளது, பிறகு பழையதாகி விடுகிறது. ஆக பாபா இவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கிறார். பிறகும் கூறுகிறார், என்னுடைய இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, தங்களை ஆத்மா என உணருங்கள். நினைத்து நினைத்து சுகத்தை அடையுங்கள். இங்கோ துக்க உலகம். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நினைவு செய்து செய்தே அளவற்ற சுகத்தை பெறுவீர்கள். கலகம், பிரச்சனைகள், நோய்கள் முதலிய எதுவாக இருந்தாலும் விட்டு போய்விடும். நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். உடலை பற்றிய அனைத்து கலகங்களும் பிரச்சனைகளும் விட்டு போகட்டும். ஜீவன் முக்தி பதவியை பெறுங்கள். பாடுகின்றனர், ஆனால் செயலில் வருவது இல்லை. உங்களுக்கு பாபா நடைமுறையில் புரிய வைக்கிறார். பாபாவை நினைப்பீர்கள் என்றால் உங்களுடைய மனதின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறிவிடும். சுகமானவராக ஆகிவிடுவீர்கள். தண்டனை பெற்று ரொட்டி துண்டு கொஞ்சம் சாப்பிடுவது நன்றாக இருக்காது. அனைவருக்கும் சூடான ரொட்டி என்றால் பிடிக்கும். இப்போது எண்ணெய் தான் பயன்படுகிறது. அங்கோ நெய்யாறு ஓடும். ஆக குழந்தைகள் தந்தையின் சிந்தனையில் இருக்க வேண்டும். இங்கே அமர்ந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள் என்றெல்லாம் பாபா சொல்லவில்லை. நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். வேலை முதலியவற்றையும் செய்ய வேண்டும். பாபாவின் நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். லௌகீக தந்தையின் குழந்தைகள் வேலை போன்றவற்றை செய்கிறார்கள் என்றால் நினைவு இருக்கிறது அல்லவா? யாரேனும் கேட்டால் நாங்கள் இன்னாரின் குழந்தைகள் என்று உடனே சொல்வார்கள். புத்தியில் தந்தையின் ஆஸ்தியும் நினைவு இருக்கிறது. நீங்களும் பாபாவின் குழந்தையாக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் ஆஸ்தியும் நினைவில் இருக்கிறது. பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வேறு யாருடனும் சம்பந்தம் கிடையாது. ஆத்மாவில்தான் முழு பாகமும் நிரம்பியுள்ளது. அது வெளிப்படுகிறது. இந்த பிராமண குலத்தில் உங்களுக்கு கல்பகல்பமாக என்ன பாகம் நடைபெற்றதோ அதுதான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பாபா புரிய வைக்கிறார், சமையல் செய்யுங்கள், இனிப்பு பதார்த்தம் செய்யுங்கள். அப்போது கூட பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். சிவ பாபாவை நினைவு செய்து சமைப்பீர்கள் என்றால் இனிப்பை உண்பவர்களுக்கும் கூட நன்மை ஏற்படும். எங்காவது காட்சிகள் கூட ஏற்படலாம். பிரம்மாவின் காட்சியும் கிடைக்கலாம். சுத்தமான உணவு இருந்தால் பிரம்மாவின், கிருஷ்ணரின், சிவனுடைய காட்சியை பார்க்க இயலும். பிரம்மா எங்கேதான் இருக்கிறார்? பிரம்மா குமார், குமாரிகள் என்ற பெயர் உள்ளது அல்லவா? அநேகருக்கு காட்சி கிடைத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் பாபாவை நினைவு செய்கிறீர்கள். பாபா அதிகமான யுக்திகளை கூறுகிறார். அவர்கள் வாயினால் ராம் ராம் என சொல்கின்றனர். நீங்கள் வாயினால் எதையும் பேச தேவை இல்லை. எவ்வாறு அவர்கள் குருநானக்கிற்கு பிரசாதம் வைத்துக் கொண்டிருப்பதாக எண்ணுகிறார்களோ அவ்வாறு நீங்களும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சிவபாபாவிற்கு போக் வைப்பதற்காக உணவு சமைக்கிறோம் என்று சிவபாபாவை நினைவு செய்தவாறே சமைப்பீர்கள் என்றால் அநேகருக்கு நன்மை ஏற்பட முடியும். அந்த உணவில் சக்தி வந்துவிடுகிறது. அதனால் பாபா உணவு சமைப்பவர்களுக்கும் கூறுகிறார், சிவபாபாவை நினைவு செய்து சமைக்கிறீர்களா? எழுதப்பட்டும் உள்ளது. சிவபாபாவின் நினைவு இருக்கிறதா? பாபா நினைவிலிருந்து உணவு சமைத்தால் உண்பவர்களுக்கும் சக்தி கிடைக்கும், மனம் சுத்தமாகும். பிரம்மா போஜனம் பற்றிய புகழ் பாடப்பட்டுள்ளது. பிராமணர்களால் சமைக்கப்பட்ட உணவை தேவதைகள் கூட விரும்புகிறார்கள். இதுவும் சாஸ்திரங்களில் உள்ளது. பிராமணர்களால் சமைக்கப்பட்ட உணவை உண்பதால் புத்தி சுத்தமாகி விடுகிறது, சக்தி இருக்கும். பிரம்மா போஜனத்திற்கு அதிகமான புகழ் உள்ளது. பிரம்மா போஜனத்தின் மீது யாருக்கு மதிப்பு உள்ளதோ அவர்கள் தட்டை கழுவி கூட குடித்து விடுவார்கள். மிக உயர்ந்ததாக அதை புரிந்து கொண்டுள்ளனர். உணவு இல்லாமல் இருக்க முடியாது. பஞ்சத்தின் போது உணவு இல்லாமல் இறந்து போகின்றனர். ஆத்மாதான் உணவை உண்கிறது. அதாவது இந்த உறுப்புகள் மூலமாக வாசனையை அது எடுத்துக்கொள்கிறது. நல்லது கெட்டது என்று ஆத்மாதான் கூறுகிறது அல்லவா? இது மிகவும் மனமுள்ளது, சக்தி வாய்ந்தது. இன்னும் போனால் எப்படி நீங்கள் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருப்பீர்களோ அதுபோல உணவும் கூட உங்களுக்கு அப்படி கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், சிவ பாபாவை நினைவு செய்து உணவை தயார் செய்யுங்கள். பாபா என்ன கூறுகிறாரோ அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் அல்லவா? நீங்கள் தந்தையின் வீட்டில் இருப்பவர்கள் மாமனார் வீட்டிற்கு செல்கிறீர்கள். சூக்ஷ்ம வத்தனத்திலும் உங்களுக்குள் சந்தித்துக் கொள்கிறீர்கள். போக் எடுத்து செல்கிறீர்கள். தேவதைகளுக்கு போக் வைக்கின்றனர் அல்லவா? தேவதைகள் வருகின்றனர். பிராமணர்களாகிய நீங்கள் அங்கே செல்கிறீர்கள். அங்கே குழுவாக கூடுகிறீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த நாடகம் முற்றிலும் மிக சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. நடிகர்கள் அனைவரும் இதில் அவரவர் பாகத்தை நடித்துக் கொண்டு இருக்கின்றனர். இரண்டாவது, ஜீவன் முக்தி பதவியை பெறுவதற்கு அல்லது எப்பொழுதும் சுகமானவராக ஆவதற்கு உள்ளுக்குள் ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். வாயினால் எதையும் பேச தேவையில்லை. உணவு சமைக்கும் போதும் உண்ணும் போதும் அவசியம் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம் சுயநலம் பொறாமை மற்றும் சிடுசிடுத்தலில் இருந்து விடுபட்டிருக்கக்கூடிய கோபத்தில் இருந்து விடுபட்டவர் ஆகுக. விளக்கம், எந்த ஒரு ஆலோசனை கொடுத்தாலும் சேவைக்காக தன்னை முன்வையுங்கள். ஆனால் ஆலோசனைக்கு பின்னால் அந்த ஆலோசனையை ஆசை ரூபத்தில் மாற்றம் செய்யாதீர்கள். எப்போது சங்கல்பம் ஆசை ரூபத்தில் மாறுகிறதோ அப்போது சிடுசிடுத்தல் வருகிறது. ஆனால் சுயநலமற்றவராக ஆலோசனை கொடுங்கள், சுயநலத்துடன் கொடுக்காதீர்கள். நான் சொன்னால் அது நடந்தே ஆக வேண்டும் என்று அந்த மாதிரி யோசிக்காதீர்கள். முன்வையுங்கள், ஏன் என்ன என்பதில் வர வேண்டாம். இல்லை என்றால் பொறாமை, வெறுப்பு என்று ஒவ்வொரு துணையாக வந்துவிடும். சுயநலம் அல்லது பொறாமையின் காரணத்தாலும் கூட கோபம் உருவாகிறது. இப்போது இதிலிருந்தும் விடுபடுங்கள். ஸ்லோகன்: அமைதியின் தூதுவராகி அனைவருக்கும் அமைதி கொடுப்பது இதுதான் உங்கள் காரியமாகும். ஓம் சாந்தி.